அன்பர்களே, இந்த அதிகாலை வேளையில் தேவனுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்ச்சிகளை கேளுங்கள். இன்று நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி 1 பேதுரு 4:13-19. 1 பேதுரு 4:13-19.
புரிந்தனையாய் நீ பரனே, கிருபை புரிந்தனையாய் நீதம், கிருபை புரிந்தனையாய் நீ பரனே, கிருபை புரிந்தனையாய் கிருபை புரிந்தனையாய் நீ பரனே, கிருபை புரிந்தனையாய் நீதம், கிருபை புரிந்தனையாய் நீ பரனே, கிருபை புரிந்தனையாய். பாவம் எல்லாம் அகல்வித்து, பண்ணின பாவம் எல்லாம் அகல்வித்து, நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து, நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் நிறம், கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையா. தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, எந்தை மகிழ்துண்டன் அன்பு பாராட்டு, எந்தை மகிழ்துண்டன் அன்பு பாராட்டு, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் இதம், கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையா. பல ஆசையை நீக்கி, தீமை உறும் பல ஆசையை நீக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி திருவை புரிந்தனையாள் நீ பரனே திருவை புரிந்தனையாள் நிறம் திருவை புரிந்தனையாள் நீ பரனே திருவை புரிந்தனையாள் வரும் சாபம் ஒழித்து தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே செய்தி ராணி அழித்து நல்வினையே செய்தி ராணி அழித்து திருவை புரிந்தனையாள் நீ பரனே திருவை புரிந்தனையாள் இடம் திருவை புரிந்தனையாள் நீ பரனே திருவை புரிந்தனையாள் திருவை புரிந்தனையாள் நீ பரனே திருவை புரிந்தனையாள் இடம் திருவை புரிந்தனையாள் நீ பரனே திருவை புரிந்தனையாள்
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் 13 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் 13 வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். சோதனையின் பொழுது பாடுகளின் பொழுது நாம் ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? ஏனென்றால் பாடுகள் நம்மை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. ரோமர் 8 அதிகாரம் 17 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே காரியத்தை தான் சொல்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனோடு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். எளிதான வழியும் இல்லை. உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விருந்து. ஏனென்றால் ரட்சிப்பின் மேஜையிலே பந்தியில் அமர அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இது சுற்றுலா அல்ல என்பதையும் நீங்கள் உணர வேண்டியது அவசியம். நாம் அவரோடு கூட அவருக்காக பாடுபட வேண்டியது அவசியம். நாம் அவருடைய பிரசன்னத்திலே வரும்பொழுது நம்முடைய ஒவ்வொரு சோதனைக்குரிய காரணங்களையும் அறிவோம். நாம் பரலோகத்திலே பவுலோடு கூட மகிமையிலே சரிசமமாக அமர்ந்திருக்கும் பொழுது சற்று வருத்தமடைவோம் என்று கூட எண்ணுகிறேன். ஏனென்றால் அவர் மிகுதியும் பாடுகளை பட்டிருக்கிறார். பேதுருவையும் அங்கே காண்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் என்பது ஒரு பகுதி என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. பாடுகளே உங்களை உருவாக்குகிற ஒன்றாயிருக்கிறது. இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவ திருமணத்திலும் கிறிஸ்தவ இல்லறத்திலும் எவ்வாறு இனிமையான வாழ்க்கையை பிரச்சனையில்லாத வாழ்க்கையை பெற முடியும் என்பதை குறித்த அநேக சொற்பொழிவுகளை ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, நாம் இந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ குடும்பங்களிலே துக்கமும் பாடுகளும் வரத்தான் செய்யும். குடும்பத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பாடுகள் வரும்பொழுது அது கணவனையும் மனைவியையும் உறவினர்களையும் அதிகமாகவே ஒன்றிணைக்கிறதா இருக்கிறது. இந்த பாடுகள் மத்தியிலே அவர்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அவருடைய ஈடுபாட்டை அது வெளிப்படுத்துகிறது. பின்னர் அது ஒரு சிறந்த உருவாக மலர்கிறது. இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே சிலவற்றை செய்கிறது என்பது மிகவும் உண்மை. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? பாடுகள் உங்களை தேவனிடத்திலே உங்கள் உறவினர்களிடத்திலே நெருங்கி வர செய்திருக்கிறதா, இல்லாவிட்டால் தூரமாக இழுத்து சென்று விட்டிருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4 அதிகாரம் 14 வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இது ஒரு வித்தியாசமான கருத்து இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று பேதுரு சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். இங்கே மீண்டுமாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு உபத்திரவம் தான் அடையாளம். அதேபோல நீங்கள் தேவனுடைய பிள்ளையானால் உபத்திரவத்தை சகிப்பீர்கள். அவர்களுக்கு என்ன குறை? எல்லாவற்றிலும் செழிப்பான நிலை. தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று மற்றவர்களால் சொல்லப்படும் நபர் உண்மையில் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை என்றே சொல்லலாம். மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளக்கக்கூடிய அளவுகோல் இது அல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவ்வாறு நடத்துகிறவரும் அல்ல. உபத்திரவத்தின் வழியாகவே தேவனுடைய பிள்ளைகள் கடந்து சென்று பரலோகத்தை சுதந்திரிப்பதே அவருடைய திட்டம். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் எது வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியும். 1906 சான் பிரான்சிஸ்கோ நகரில் மிகவும் அழிவுண்டாக்கும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஒரு அருமையான தேவனுடைய மகள் வெளியே ஓடி வந்து தேவனை துதித்து பாடினார்களாம். எல்லாரும் ஆங்காங்கே அழுது கொண்டிருந்தார்கள். சிலர் அப்பொழுதுதான் முதல் முறையாக தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இந்த வேளையிலே ஒருவர் அவளை நோக்கி, நீ இந்த நேரத்திலே தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்றார். உடனே அவள், இல்லை, இந்த சிறிய பூமியை அசைக்கும் ஒரு வல்லமையுடைய தேவனை நானும் தேவனாக கொண்டிருப்பதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றாளாம். ஆம், உங்களால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவ்வாறு தேவனை துதிக்க முடியுமா? சற்றே எண்ணி பாருங்கள். பூகம்பம் போன்ற இந்த ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே ஒரு சிலரே தேவனை துதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். 1 Peter 4:15 பாருங்கள். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இங்கே பேதுரு கொலை செய்தலை கோல் சொல்லுதல் மற்றும் மற்றவர்களை குறைத்து பேசுதல் போன்ற பாவத்தோடு இணைத்து கூறுவது ஆச்சரியமாயிருக்கிறது இல்லையா? அவர் இந்த பாவங்களையெல்லாம் ஒன்று போலவே கருதுகிறார். அதை வேறுபடுத்தி பார்க்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த காரியமும் இதுதான். பொதுவாக பேதுரு, பவுல் மற்றும் யாக்கோபு மூவரும் எல்லாவற்றிலேயும் ஒத்துப்போகிறதை ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களிலே கேட்ட செய்தி மூலமாக கவனித்திருக்கலாம். ஒரே விதமான வாழ்க்கை முறையை உண்டாக்குகின்ற ஒரே சுவிசேஷத்தையே அவர்கள் எல்லாரும் பிரசங்கித்தார்கள். நம்முடைய தவறுகளுக்காக, நமது பாவங்களுக்காக நாம் பாடுபடக்கூடாது என்று பேதுரு சொல்கிறார். தேவன் உங்களை ஒருபொழுதும் பாவத்தினாலே சோதிப்பவர் அல்ல, தீமையினாலும் சோதிப்பவர் அல்ல. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். உங்களில் ஒருவனும் பாவம் செய்தவனாக, தவறு செய்தவனாக, அதற்குரிய தண்டனையை பெறுவதை பாடு என்று சொல்ல முடியாது. 1 Peter 4:16 பாருங்கள். ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து சிறையிலே அநியாயமாக அடைக்கப்பட்டவர்களுக்காக நாம் வருத்தப்படுவது நியாயம்தான். ஏனென்றால் அவர்கள் உண்மையிலே தண்டனையினாலே பாடுகளை அனுபவிக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் ஒருவேளை தங்களுடைய தவறுதலை நிமித்தம் பாடுகளை சந்தித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் சிறையில் இருக்கிறது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த இயலாது. இருந்த போதிலும் அவர்கள் மனம் திரும்பினால் அதின் மத்தியிலேயும் தேவனை மகிமைப்படுத்தி சாட்சியாக வாழ முடியும். நீங்கள் உங்கள் பாடுகளின் மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். 1 Peter 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. விசுவாசிகள் யாவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு சென்று ஒரு நாளிலே நிற்பார்கள். 2 Cor 5:10 இவ்வாறு சொல்கிறது, கவனியுங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இங்கே நாம் எல்லாரும் என்று பவுல் குறிப்பிடுவது விசுவாசிகளை குறித்து சொல்கிறார். ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த என்று பவுல் சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலே வாழும்பொழுது நடப்பித்த கிரியைகளை குறிக்கிறது. அடுத்ததாக நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு என்று சொல்கிறார். அதாவது நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் முன்பு வருவோம். பேதுரு இதனை தொடர்ந்து சொல்கிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேள்வி எழுப்புகிறார். கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். இவ்வாறு அவர் செய்த பின்னரும் நாம் இன்னும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழாவிட்டால் அருமையானவர்களே, நாம் நியாயம் தீர்க்கப்படுவது உறுதி. இவ்வாறு தேவன் தமக்கு சொந்தமானவர்களையே நியாயம் தீர்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேளாத தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் நிலை என்னவாகும் என்று சற்று யோசித்து பாருங்கள். 1 பேதுரு 4:18 வாசிக்கிறேன், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அதாவது நாம் விசுவாசிகளானதே தேவ கிருபையினாலேதான். இது ஆச்சரியமான விதத்திலே நிகழ்ந்த ஒரு காரியம். ஆனால் பார்ப்பதற்கு இது தற்செயலாக நடந்துவிட்டது போல காணப்படும். நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவர் மீது வைக்கும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம். இந்த விதமாகவே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். இது தற்செயலாக நடந்துவிட்டது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தை சற்றே திரும்பி பார்ப்போம் என்றால் இது நமக்கு புரியும். நாம் விசுவாச வாழ்க்கையை ஏனோதானோ வென்று ஆரம்பித்தோம். ஏதோ உலக தேவையோடு பிரச்சனையோடு தேவனிடத்திலே வந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆனால் தேவனுடைய அற்புதத்தை தவிர இது வேறு ஒன்றுமல்ல. அவர் அற்புதமாக நம்மை ரட்சித்தார். இது நமக்கு இன்றும் ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? தேவனாகவே நம்மை ரட்சித்திருக்கிறார். ஜான் வெஸ்லி அவர்களின் வாழ்க்கையும் இப்படிப்பட்டதுதான். அவர் தன்னை பற்றி கூறும்பொழுது தான் எரிகின்ற அக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை என்று சொல்லுவார். நம்மில் அநேகருக்கும் இது பொருத்தமானதாக இருக்கிறது. இந்த ஜான் வெஸ்லி அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு வரும்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. ஜான் வெஸ்லியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் அவரை பற்றி இவ்வாறு கூறியிருக்கிறார். ஜான் வெஸ்லி ஜார்ஜியாவில் ஆளுநரின் மாளிகையிலே வைத்து ஒரு பிரபுவை சந்தித்தார். அவர் இங்கிலாந்திலிருந்து வந்திருந்தார். அவருடைய மனைவி மிகவும் அழகானவர்கள். ஆகவே ஜான் வெஸ்லிக்கு அந்த பெண்ணின் மீது அன்பு ஏற்பட்டது. அவர் அவளிடம் அவளுடைய கணவரை விட்டுவிட்டு தன்னோடு வந்து இந்தியர்கள் மத்தியிலே வாழ்க்கை நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். ஜான் வெஸ்லி அப்பொழுது அவர் தன்னை ஒரு மிஷனரியாகவும் ஒரு விசுவாசியாகவும் நினைத்துக் கொண்டார். ஆனால் அந்த பெண்மணியோ கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண். எனவே அவள் அவரை இங்கிலாந்திற்கு திரும்ப போகும்படியாக சொன்னார். அவ்வாறு அனுப்பும்பொழுது, ஜான் வெஸ்லி அவர்களே, நீங்கள் கூறுவது வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களிலே எப்பொழுதும் அன்பாகவே இருப்பேன். அதேவேளையிலே தேவன் உங்களை தமக்கென்று அழைத்திருக்கிறார். அவருக்கென்று சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். ஜான் வெஸ்லி படகு ஏற சென்ற பொழுது கூட 3 முறை முன்னோக்கி நடந்து மீண்டுமாக பின்னாலே திரும்ப வந்தார். ஆனால் அந்த சகோதரி அவர்களை பார்த்து, நீங்கள் முன் சென்ற காலை பின் வைக்க வேண்டாம், நீங்கள் சென்று கர்த்தருடைய பணியை சிறப்பாக செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்தாள். ஒரு நாள் இரவிலே ஜான் வெஸ்லி கலாத்தியர் நிருபத்திலிருந்து ஒருவர் கொடுத்த செய்தியை கேட்க வேண்டியதிருந்தது. அது அவருடைய உள்ளத்தை தொட்டது. இதை குறித்து ஜான் வெஸ்லி எழுதும்பொழுது, நான் அந்த செய்தியை கேட்டபொழுது என்னுடைய இருதயம் வித்தியாசமாக உணர்வதை அனுபவித்தேன். நான் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்ற அத்தியாவசியத்தை உணர்ந்தேன். என்னுடைய ரட்சிப்பிற்காக கிறிஸ்து ஒருவரே இருக்கிறார் என்று அறிந்தேன். அப்பொழுது என்னுடைய பாவங்களெல்லாம் அவரால் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு உறுதியை பெற்றுக் கொண்டேன். ஆம், அவர் தேவனுடைய பிள்ளையாக மாறினார். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பத்தை நாம் பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஆரம்பமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வளவோ வளர்த்திருக்கிறார் இல்லையா? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அவர்களே எரிகிற அக்னியிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போன்றிருந்தால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று பேதுரு கேட்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை பக்தி இல்லாதவர்களாக அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் இங்கே நான் கூறுவதை சற்றே கவனியுங்கள். ஜான் வெஸ்லி போன்றவோர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? ஒரே ஒரு நம்பிக்கையை தவிர வேறு வழியில்லை. ரட்சிப்பிற்கு அந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. யோவான் 16:6 என்ன சொல்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆம், ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு ஒருவரே வழி. நீங்களும் கூட ஏன் இந்த வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது? சற்றே சிந்தித்து பாருங்களேன். 1 பேதுரு 4:19 பாருங்கள். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். உண்மையிலேயே பாடு அனுபவிக்கிறவர்கள் தங்களை எவ்வாறு தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை அறிவார்கள். அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து 2 தீமோத்தேயு 2:12 இவ்வாறு சொல்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12, அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அவரிடத்திலே பவுல் எதை ஒப்புக் கொடுத்தார்? சிலர் தேவன் பவுலுக்கு சுவிசேஷத்தை ஒப்புவித்ததை இது குறிக்கிறது என்று விசுவாசிக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனாலும் இதிலும் மேன்மையான ஒரு ஆழமான செய்தி இதில் மறைந்திருக்கிறது. நான் இயேசுவினிடத்திலே வந்து அவரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்து விட்டேன். நான் வங்கியிலே பணத்தை போடுவது போல எல்லாவற்றையும் அவரிடத்திலே போட்டுவிட்டேன். எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நான் இப்பொழுது நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு நஷ்டமாக இருந்தவை இப்பொழுது லாபமாக இருக்கிறது. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த இவ்வாறு ஆயிற்று என்று சொல்கிறார். இவ்வாறு அவர் கூறிவிட்டு தன்னுடைய ரட்சிப்பிற்காக முன்பு எவற்றையெல்லாம் அவர் நம்பியிருந்தார் என்று 8 விதமான காரியங்களை பவுல் பட்டியலிடுகிறார். பிலிப்பியர் 3:1-6 உள்ள வசனங்களை சற்றே கவனியுங்கள். தொடர்ந்து பிலிப்பியர் 3:7-8 வாசித்து பாருங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதாவது அவர் கூறுவதின் கருத்து, நான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டேன், நான் அவற்றை நம்பவில்லை, நான் கிறிஸ்துவை மாத்திரம் நம்புகிறேன் என்று தான் சொல்கிறார். பேதுரு இங்கே என்ன சொல்கிறார்? பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா? ஒருவேளை உங்களிடத்திலே பாதுகாப்பு பெட்டி முழுவதும் செல்வம் நிறைந்திருக்கலாம். நீங்கள் உறங்க செல்லும் பொழுது நீங்கள் அதை குறித்தெல்லாம் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுடைய ஆத்மாவை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் தேவன் இவை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டுள்ளார். உங்களுடைய செல்வம், உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் எல்லாம் அவருடைய வங்கியிலே போடப்பட்டிருக்கிறது. எனவே அவரையே விசுவாசியுங்கள். இதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? ஆத்மாவையும் உங்களுடையது எல்லாவற்றையும் தேவனிடத்திலே ஒப்புவித்திருக்கிறீர்களா? அவ்வாறு நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் பிரச்சனைகள் வந்தாலும், இருள் சூழ்ந்த நாட்கள் வந்தாலும், பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து போகும்படி நீங்கள் அழைக்கப்பட்டாலும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியும். காரணம், இயேசு உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று நீங்கள் அறிவீர்கள். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்வாறு கூறுகிறார், கவனியுங்கள். வானம் எப்பொழுதும் ஊதா நிறமாக இருக்கும் என்றும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நடந்து போகும் பாதையில் பூக்களால் விரிக்கப்பட்டிருக்கும் என்றும் தேவன் ஒருபொழுதும் வாக்கு பண்ணியதில்லை. அதேபோல மழை இல்லாத சூரியனையும், துன்பமில்லாத மகிழ்ச்சியையும், வேதனை இல்லாத சமாதானத்தையும் தேவன் வாக்களிக்கவில்லை. வியர்வையும் சோதனையும் பாடுகளும் ஆபத்தும் நாம் அறிய மாட்டோம் என்றும் அவர் வாக்கு பண்ணவில்லை. நாம் அநேக பாரங்களையும் கவலைகளையும் சுமக்க மாட்டோம் என்றும் அவர் சொல்லவே இல்லை. மேலும் மென்மையான, அகலமான, துரிதமான, இனிமையான வாழ்க்கை பயணம் நமக்கு உண்டு என்றும் தேவன் வாக்கு பண்ணவில்லை. ஆனால் அந்தந்த நாளுக்குரிய பலனையும், பாரம் சுமத்தலுக்கு இளைப்பாறுதலையும், வழிக்கு ஒளியையும், சோதனைகளுக்கு கிருபையையும், பரத்திலிருந்து உதவியையும், கைவிடாத இரக்கத்தையும், சாகாத அன்பையும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் உங்களுடையது எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே ஓய்வு பெற்றிருக்கும். ஒரு சமாதானத்தை, ஒரு வித்தியாசமான சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும். இதுவரை அப்படி செய்யவில்லை என்றால் இன்றே அவருடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கை, உங்கள் செல்வம், உங்கள் சரீர சுகம் அத்தனையையும் ஒப்புவிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக எங்களுக்கும் நீர் கற்றுக் கொடுக்கிற அருமையான பாடங்களுக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவை அறிந்திருப்பதனாலே பாடுகள் எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்தால் அதை குறித்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த நீரே எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விசேஷித்த கிருபையை தாரும். ஒருவர் தனியாக ஒரு குடும்பத்திலே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்து உம்மை நேசிப்பதனாலே அவர்கள் படும் பாடுகளிலே நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்த நீரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஐயா, நீர் ஆரம்பித்த அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையானது இன்று வளர்ந்து நாங்கள் உமக்குள்ளே கனிதர நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே, உமது சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய உம்முடைய கரத்திலே எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பதனாலே ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் யாராவது இந்த வேளையிலே தங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை, தங்கள் செல்வத்தை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்பார்கள் என்றால் அவர்களை நீர் ஏற்றுக்கொண்டு கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:11. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:11.